கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக துதிகீதங்கள் பாட புத்தகத்திலிருந்து பாடலின் 98 நாம் இப்பொழுது பாடுவோம். ஏன் அருள் நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமின் மைனஸ்தமே என்று நந்தேனுள்ளத்தில் ஏன் மீட்பர் சீழுவையல்லா வேறெதை நான் பாராட்டுவே, சேற்றின்பம் யாவோ மாதீனார் தகாததென்று கைத்தலை காலிலோ மீதோ பேரன்பும் தோன்பும் காலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ முள்முனியுமோ பற்றதே சராசரங்கள் செல்வமும் எண்ணிசருக்கு பாத்தியம். ஆமீன். இப்பொழுது இந்த இல்ல ஆராதனையிலே நாம் தியானிக்கப் போகிறதான ஒரு அதிகாரம் என்னவென்றால் சங்கீதத்தில் 66வது சங்கீதம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம் எல்லோரும் ஒரு மனதாக அந்த சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 66 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. வசனம் 1, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். வசனம் 2, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். வசனம் 3, தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். வசனம் 4, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா. வசனம் 5, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். வசனம் 6, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கலி கூர்ந்தோம். வசனம் 7, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. வசனம் 8, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். வசனம் 9, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். வசனம் 10, தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வசனம் 11. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வசனம் 12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். வசனம் 13. சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். வசனம் 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். வசனம் 15. ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகனபலியாக இடுவேன், காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். சேலா. வசனம் 16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். வசனம் 17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். வசனம் 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். வசனம் 19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். வசனம் 20. என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதே ஆமீன். இந்த சங்கீதம் 26 நாம் படிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். இந்த 66 சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று மேலே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்கிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனமானது ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டதாக நாம் கருத முடியாது. யார் யார் இந்த பூமியிலே வாசமாக இருக்கிறார்களோ, குடியிருக்கிறார்களோ, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை பூமியின் குடிகள் என்று சொல்லப்படும் போது அவர் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை குறிப்பிடுகிறாரா என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் வருகிறோமோ, இந்த தேவனுக்கு முன்பாக வரப்படும் போது கம்பீர சத்தமாக பாட வேண்டும் என்று சொல்கிறார். த ஜாய்ஃபுல் நாய்ஸ் என்று சொல்லப்படுறது, அல்லது ஷவுட்டிங், க்ரைங் அவுட், சத்தமிட்டு கம்பீரமாக பலத்தோடு அவரை பாடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார். நம்ம அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், அநேக காரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்திற்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவத்தை அவர்கள் எந்த நாமத்தை குறிப்பிட்டார்கள் என்று புலப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தினுடைய மகத்துவத்தை நாம் கீர்த்தனை பண்ணுகிறோம். அவருடைய துதியை மகிமையை கொண்டாடுங்கள். அவரை துதிப்பதை, அவரை மகிமைப்படுத்துவதை நாம் ஒரு கொண்டாட்டமாக நாம் எண்ண வேண்டும். 4 வசனம் சொல்கிறது, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா. இந்த சங்கீதம் எழுதப்படும் போது பூமியின் மீதெங்கும் அவரை துதிக்கவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரமே அவர்களை துதித்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கு. பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலேயும் ஒருவராவது கிறிஸ்துவர் இருக்கிறார். ஆக இந்த வசனம் அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். இன்னைக்கு நாம் துதிக்கிறோம், நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் துதிக்கிறோம். அன்றைக்கு அப்படி கிடையாது. பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் ஒரு வசனத்தை அவர் எழுதுகிறார் பாருங்கள். இந்த பூமியின் மீதெங்கும் உள்ள ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள், உம்மை பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நாம் எல்லோரும் அவருடைய நாமத்தினாலே துதிக்கிறோம், அவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், நாமத்தினாலே பாடலை பாடுகிறோம், நாமத்தினாலே பிரசங்கிக்கிறோம். அப்பேற்பட்டதான ஒரு காரியமாக இன்றைக்கு இந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சேல என்று முறிக்கிறார். 5 வசனத்தில் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். இன்றைக்கும் நாம் அவருடைய செய்கைகளை நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷ புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானதாகவே இருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 6 வசனத்தில் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அவர் குறிப்பிடுவது செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக அதிசயங்களில் ஒரு கடல் உலர்ந்த தரையாக, த ட்ரை லேண்டாக மாறவே மாறாது. எத்தனை 1000 வருஷமாக இருந்த கடல் தேவன் கீழ்காற்றை வீச பண்ணினபோது இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுங்காலாக நடந்து சென்றார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எகிப்திலே அடிமையாக இருந்தவர்கள், அடிமைகள் காலணி அணியக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. அப்படியாக அந்த இரவு நேரத்திலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரப்படும் பொழுது, அவர்கள் மறுநாள் வந்து இந்த செங்கடலை கடக்கப்படும் பொழுது வெறுங்காலாலே நடந்து சென்றார்கள். செங்கடலை வெறுங்காலாலே நடந்து சென்றார்கள். அப்படியாக அந்த ஈரத்தன்மையுள்ள அந்த இடத்திலே பெரியோர்கள், சிறியோர்கள், முதியோர்கள், குழந்தைகள் எல்லாரும் நடந்து செல்லப்படும் போது அவருடைய ஈரப்பதமானது அவருடைய கால்களை தாக்கி அவர்களுக்கு ஒருவேளை ஒரு பெரிய வியாதி வந்திருக்கலாம். கால்நடையாக, வெறும் கால்நடையாக, மிருகத்தைப் போல கால்நடையாக, காலணி அணியாமல் நடந்து சென்றார்கள். அதனால் தேவன் அவர்களுக்கு அந்த தரையை கூட, செங்கடலின் தரை கூட உலர்ந்து போக முடியாத செய்தார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ஜனங்கள் நடந்து போகப்படும் போது அவருடைய பாதைகளை செவையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல இந்த தேவ ஜனங்கள் உலர்ந்த தரையாக தேவன் மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். யோர்தானை தான் இவர் 6 என்று குறிப்பிடுகிறாரா என்று தெரியவில்லை. யோர்தான் நதியை தான் இவர் 6 என்று குறிப்பிடுகிறார். ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் கலி கூர்ந்தோம், நாங்கள் கலி கூர்ந்தோம் என்று குறிப்பிடுகிறார். அங்கே அவரில் கலி கூர்ந்தோம் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது 9 வசனத்தில் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். நம்ம நடந்து செல்லப்படும் போது நாம் கால் தள்ளாடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நம்முடைய காலை அவர் தள்ளாட விடுவதில்லை. இன்றைக்கு கூட கால சூழ்நிலைகள் மாறியிருக்கப்படும் பொழுது அநேகருடைய கால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 121 சொல்லப்பட்டபடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலை தள்ளாட விடவில்லை. இன்றைக்கு வரையும் நம்முடைய கால்கள் தள்ளாடவில்லை. அது எவ்வளோ பெரிய ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறீர், அவர் உன் ஆத்மாவையும் காக்கிறார், உயிரோடு வைக்கிறார். ஆத்மாவுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த இரண்டுமே, ஆவி ஆத்மா உயிர்படும் பொழுதுதான் சரீரமும் உயிரோடு இருக்கும். தேவன் கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறார். 10 வசனத்தில் தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோதனையில் நாம் கடந்து செல்ல வேண்டும். பேதுரு குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த இடத்துல தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சோதனைக்கு உட்பட வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பரீட்சை எழுத வேண்டும், பரீட்சையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பரீட்சை, ஒவ்வொரு நாளும் நாம் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். ஆக நம்ம தேவனுடைய ராஜ்யம் செல்வதற்காக தேவன் நம்மளை சோதித்தார், வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார் என்று குறிப்பிடுகிறது. அதனால் சோதனை வரப்படும் போது வெள்ளி புடமிடுகிறது என்று சொன்னால் வெள்ளியை நெருப்பிலே போடப்பட வேண்டும், 7 முறை புடமிடப்பட வேண்டும். கர்த்தருடைய சொற்கர் 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை தேவனை கர்த்தர் புடமிடுகிறார், அக்கினியிலே புடமிடுகிறார். அக்கினி என்று சொல்லப்படும் போது சோதனை, வருத்தம், கஷ்டங்கள், தனிமை, துன்பங்கள், வியாதி எல்லாவற்றையும் நாம் குறிப்பிடலாம். புடமிட்டீர் என்று குறிப்பிடுகிறார். எங்களை வலையில் அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய இடுப்பு மேலே பாரத்தை ஏற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லோருமே பாரத்தை தலையில் சுமப்பாங்க அல்லது தோள்களில் சுமப்பாங்க. இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்று சொல்லிவிட்டு மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிற இந்த காரியத்தினுடைய காரியத்தை பார்க்கப்படும் போது அநேக சோதனைகள், அநேக வேதனைகள், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயை நாங்கள் கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனாலும் முடிவு என்ன, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ஏ 43:2 சொல்லப்பட்டிருக்கு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ அக்கினியில் நடந்து போக்கப்படும் பொழுது வேகாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆலயத்திற்குள் பிரவேசிக்கப்படும் போது கண்டிப்பாக சர்வ அங்க பலிகளை செலுத்த வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே பலிகளை செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்த வேண்டும், தோஸ்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 19:20 20:7 நாம் பார்க்கப்படும் போது அது மிக முக்கியமான வசனம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நீங்கள் தொடர்ந்து சங்கீதத்தை படிக்க 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 தேவன் ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை ஸ்தோத்தரிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு காரணம் இருக்க வேண்டும். என் தேவன் என் ஜெபத்தை தள்ளவில்லை, தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவர் குறிப்பிடுகிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். அதுபோல் கண்டிப்பாக நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன தேவன் அவர் தன்னுடைய காதினாலே நாம் சொல்லுகிற ஜெபத்தை அவர் கேட்கிறார், செவி கொடுக்கிறார். என் ஜெபத்தை தள்ளவில்லை, நாம் நிறைய ஜெபிக்கிறோம் ஆனாலும் ஒவ்வொரு ஜெபத்திற்குமான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அரசாங்கத்தில் நீங்கள் ஒரு பெட்டிஷனை கொடுக்கப்படும் போது அல்லது கோர்ட் இருக்குது பாருங்கள், கோர்ட் அதில் ஒரு கேஸ் கொடுக்கப்படும் போது அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிறைய காரியங்கள் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தினுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நம் ஜெபத்தை ஒரு நாளும் அவர் தள்ளுவதில்லை. தமது கிருபையை நம்மை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுனால தேவன் நம்முடைய அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகாமல் இருந்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்பொழுது கூட நாமும் இந்த அதிகாரத்தை படிக்கும்படியாக, அந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவனை கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அதனாலே அவரை நாம் நோக்கி நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் எல்லோரும் முழங்காற்படியிடுவோமா? தெய்வ சமூகத்திலே நம் குடும்பமாக முழங்காற்படியிட்டு நாம் ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். ஹாலிலுயா, ஹாலிலுயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹாலிலுயா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஹாலிலுயா, இன்றைக்கு கூட இந்த குடும்ப ஆராதனையிலே நோக்கி ஜெபிக்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக உமக்கோடாக கூடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, உமக்கு கொடாக கூடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த இரவு ஜபத்தை முழு குடும்பமாக அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய சங்கீதத்தை படிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்திரே, உமக்கு கொடாக கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை நீ செவி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே, சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவரும் கண்டிராதவரே, ஒருவரும் காணக்கூடாதவரே ஆண்டவரே, அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனாக இருந்தீர், ஈசாக்கின் தேவனாக இருந்தீர், யாக்கோபின் தேவனாக இருந்தீர், யோசேப்பின் தேவனாக இருந்தீர், மோசேயின் தேவனாக இருந்தீர், ஆரோனின் தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் எலிசாவின் தேவனாக இருந்த நீர் இன்றைக்கு எங்களுடைய தேவனாக இருக்கிறீரே, உமக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிப்பதற்கு எந்த தகுதியும் உடையவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினாலே கழுவினீர், இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்தீர். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று மிக பெருமிதம் அடைகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுயகாரத்தின் ஆவியை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை உமக்காக தத்தெடுத்து கொண்டீரே, உமக் கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கும் ஆண்டவரே? உலகத்திலே பொன்னும் பொருளும் வெள்ளியும் பணமும் ஆஸ்தியும் வைத்து கொண்டு அவர்கள் பெருமை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடிக்கு, ஒருவேளை நாங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வறுமையிலும் நோயிலும் ஆண்டவரே பிடியிலும் பிரச்சனையிலும் துன்பத்திலும் வாழ்ந்தாலும் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதான பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு உடைய சமூகத்திலே நாங்கள் முழங்காற்படுகிறோம், உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெபத்தை கேட்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை சந்திப்பீராக ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஒருவேளை நாங்கள் தனிமையிலே இருந்தாலும் கூட, மனைவி பிள்ளைகளை விட்டு தனியாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு கூடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய உற்ற நண்பனாக இருக்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொன்னான். அதுபோல எங்களுக்கு ஏற்ற துணையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தனிமையாக இருக்கப்படும் போது, வேதனையில் இருக்கப்படும் போது, சோதனையில் இருக்கப்படும் போது நீ எங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் கஷ்டத்திலே கண்ணீரிலே நாங்கள் முழங்கால் படியிட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, நீர்தானே எங்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். எங்களை ஜபத்தை தள்ளாமலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்றென்றைக்கும் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே, உங்கள் கூடாக கூடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவர். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று பார்க்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை, சுத்திகரியும் ஆண்டவரே. பாவங்களை, எங்களுடைய பொல்லாப்பான காரியங்கள், எங்களுடைய வார்த்தைகள், பேசுகிற வார்த்தை எல்லாவற்றையும் நீ சுத்திகரித்து எங்களை புடமிட வேண்டும். வெள்ளியை போல எங்களை புடமிடுகிறீரே, ஒவ்வொரு நாளும் வெள்ளியை போல புடமிடுகிறீரே, கூடா கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை புடமிட்டு ஆண்டவரே எங்களை ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வாரும், எங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஷேப்பை எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. இந்த சோதனைகள், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கக்கூடியதான சக்தியை நீ தர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் என்று சொன்னேன். அதை பார்க்கலாம். வெளியேற பெற்றது உங்களுடைய விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் எங்களுடைய விசுவாசத்தை சோதியமான என் குடும்பத்தை சோதித்து ஆண்டவரே, எங்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிட வேண்டுமான அக்கினைக்குள்ளே செலுத்தி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் நீதிமான்களாக வெளியே வரும்படியாக கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிறோம், உடைய ஆவியை எங்கள் மீது பொழிய வேண்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் முழங்கார் படியிடப்படும்பொழுது ஆண்டவரே, உடைய ஆவி அளவில்லாமல் பொழியப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அக்கினி அபிஷேகத்தால் நிறையப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரையில் உடைய ஆவி இறங்கி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எங்களை பண்படுத்தும்படியாக, எங்களை பதப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவரிச்சத்திற்கு நீ புசிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமாறே. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யும்படியாக உதவி செய்வீராக. பரிசுத்தாய் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவி பரலோகத்தில் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பெந்தகோஸ்து நாளையில் நம்முடைய ஆவினால் நிரப்பினது போல இன்றைக்கும் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஆவி ஆண்டவரே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அனுதின தேவைகளாலே எங்களை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் தண்ணீரிலே கடந்து போகப்படும் போது, நாங்கள் அக்கினியிலே கடந்து செல்லப்படும் போது நீர் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. எங்களை தாங்கி எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பீரே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக தாங்கி வழிநடத்தினீரே, பாதுகாத்தீரே, பலப்படுத்தினீரே. அதுபோல் எங்களையும் நீ தாங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளே இருக்கிறதான வியாதிகள் ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். முழங்காற்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா வியாதிகளும் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதான ஒரு மகிழ்ச்சியை விட வேறு எந்த மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உண்மை சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு துதிக்கும்படியாக, இப்படி சங்கீதத்தை படிக்கும்படியாக கிருபை செய்தீர் ஆண்டவரே. சங்கீதத்தை படிக்கும்படியான ஒரு எண்ணத்தை கொடுத்தீரே முக்கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையை சந்தியும். உண்மை நம்பினார்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சாட்சி சொல்லும்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆயுசு நாளை பெருகப்படுத்தும் ஆண்டவர், ஆயுசு நாளை பெருகப்படும். தீர்க்காயுசை கட்டளையிடம் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்தும் ஆண்டவரே, எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய தீவ தூதனை அனுப்பி எங்களுக்கு துணையாக காவல் வையும். நாங்கள் வெளியே செல்லப்படும் போதும் திரும்பி வரப்படும் போதும் தெய்வ தூதன் முன்ன பின்னமாக செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்ட, உன் ஆத்மாவையும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் தேவன் வருகின்ற பொழுது குற்றம் இல்லாமல் இருக்கும்படியாக எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு போதித்து வழிநடத்து. உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த தேவனுடைய ஜனங்களை, தேவ பிள்ளைகளை தேவனை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக ஆண்டவரே எங்களை உங்களுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரே எம்ம கொடா கொடி சோத்திரம். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறீரே எம்ம கொடா கொடி சோத்திரம். சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவித்தில் இன்னும் அதிக அதிகமாக முன்னேறும்படியாக கிருப செய்யும் என்னுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேவ சின்னங்களை வழிநடத்துங்க. எந்த விதமான ஆபத்தும் வராதபடிக்கு, எந்த விதமான ஒரு ஒரு வைரஸ் தாக்காதபடிக்கு இந்த மெய்யான இயேசுவின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவுங்க. இந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. உச்சம் தலைமுதல் உள்ள கால் விழுங்க. ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரத்தம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாய் ஊற்றுங்க, பரிசுத்தாய் ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தாய் ஊற்று வருவராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய ஆவியில் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாங்கள் படிக்கப்படும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனை கர்த்தர் விடுதலை கொடுத்தீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பீர் என்று பார்க்கிறோம். கண்டிப்பாக எங்கள் நாங்கள் ஜெபிக்கப்படும், எங்கள் சத்தத்தை கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படியாக ஜெபத்தை கேளுங்க. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்தில் எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கூட, ஒரு கண்ணீரும் கூட வீணாகாதபடிக்கு தேவனை கத்த எல்லாருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வாழ்க்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே. ஆமென்.